ஆண்டவர்கள், நாம் ஒன்று சொல்லப்போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? அனந்தாதி தேவர்கள், அப்படியே கேட்கிறோம். ஆண்டவர்கள், எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான்? பயிர் செய்து பலனடையத்தானே? ஆம், அதற்காக முதலில் வேலி போட்டு முள்ளுப்பத்தைகளை வெட்டி நீக்கி உழுது விதைத்து இப்படியே பாடுபட்டு விவசாயம் செய்து அதன் ஏழாவது பருவத்தில் கதிரறுக்கும் பலனை அடைகிறான். இதற்காகவே பணம் போட்டு பூமி வாங்கினது பாடுபட்டது எல்லாம். ஆனால் ஆறாவது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பாழ்தானே? இதைப் போலவே இறைவன் மனித குலத்தை நித்தியத்திற்காகவே படைத்தான். அந்த நித்தியத்தை அடைவதற்கு முன் இவனுக்கு ஏழு பருவங்களாகிய ஏழு பிறப்புக்கள் தந்தான். ஏழு பிறப்பு என்றது செத்து செத்து பிறப்பதல்ல, ஆனால் செத்து செத்து பிறப்பது போல. ஏனெனில் ஒரு பிறப்புக்கும் அடுத்து வரும் மற்றொரு பிறப்புக்கும் அவ்வளவு வித்தியாசம். தாய் வயிற்றில் இருக்கும்போது மூச்சும் சப்தமும் இல்லாத ஒரு பிறப்பில் இருக்கிறான். மூச்சும் சத்தமும் இல்லை என்றால் செத்து போன பிணம் மாதிரிதானே? ஆம், அங்கிருந்து வெளியே வந்ததும் மூச்சும் சப்தமும் உண்டாகிறது. முந்தி இருந்த பிறப்புக்கு இது எவ்வளவு மாற்றமான பிறப்பு! இப்படியே மாறி மாறி ஆறு பிறப்பை அடைகிறான். இந்த ஆறு பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாச்சத்தாலேயே அரூபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான். பிறகு ஏழாவது பிறப்பு மனு ஈசன் என்ற இவன் நாமத்துக்குரிய பிறப்பு. இவன் இந்த அரிய உடலெடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கைபோடும் பிறப்பு. அந்த பிறப்பை இவனுக்கென்று தனித்து படைத்துள்ள அறிவை கொண்டு எப்படியாவது எப்பாடுபட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். நித்தியத்திற்கான அந்த பிறப்பில் இவன் பிறக்க வேண்டுமென்றே இந்த 1008 அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான சவரச்சனைகளையும் இவனுக்காக படைத்தான். இவன் அந்த ஏழாவது பிறப்பில் பிறக்கவில்லை என்றால் இவனுக்காக படைத்த பொருள்கள் அவ்வளவையும் வீணாக்கிய பாவம் இவன் தலையில் வந்து விழுகிறது. ஆகவே இறைவன் இவனிடத்தில் யமனை ஏவிவிட்டு அடித்து பீத்து கசப்பு வெளியாக நாரடித்து பார்க்கிறவர்களெல்லாம் இவன் பாவி என்று காரி துப்பச் செய்து விடுகிறான். யமன் வந்து இவன் மேல் மோதி அடையாளத்தை காட்டியதும் ஒரு தலைமுறை காலம் உயிர்க்கு உயிராயிருந்த பெண்டு பிள்ளை உற்றார் உறவினர் சிநேகிதர் அடிமை ஆள் எல்லோரும் எதிரியாகிய யமன் பக்கமே சேர்ந்து விடுகிறார்கள். இவனை விரோதித்து விடுகிறார்கள். அடே பாவி, நீ பெரிய பக்திமானென்றும் சுத்தரென்றும் இத்தனை காலம் வேஷம் போட்டு கொண்டிருந்தாயே, எங்களுக்கு புத்தியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாயே சண்டாளா, யமன் வந்ததும் உன் குட்டு வெளியாகிவிட்டதே, நாங்களெல்லாம் இனி நல்லா இருக்கணும், திரும்பி வராதே, வந்தால் சாணி சட்டியும் அதிலே விளக்குமாறும் இருக்கிறது சாக்கிரதை என்று இவனை பார்த்து சொல்வதோடு கோவில் கதவை சாத்து இவன் இப்படி பாவியாகி நாறிவிட்டான். இவனை பார்த்தவர்கள் கேட்டவர்களெல்லாம் போய் குளிங்க, நெருப்பிலே போட்டு எரிங்க, அப்பத்தான் நம்ம குடி நல்லா இருக்கும் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இவனுக்கு ஏன் இந்த அதோகதி வந்தது? அனித்திய உடலில் அனித்திய படிப்பு படித்து அனித்தியத்தை சதமன எண்ணி காலமெல்லாம் அதே பைத்தியமாக வாழ்ந்ததால்தான். இவன் சேர்க்கையும் அனித்திய சேர்க்கையாயிருந்ததால் இறைவன் இவனை ஆறு பிறப்பில் மாற்றி மாற்றி பிறப்பித்து கொண்டு வந்தும் ஏழாவது பிறப்பை அடையாமல் போனான். அப்படி அடையாமல் போனதால் ஏற்பட்ட நஷ்டம் லேசான நஷ்டமா? நித்திய வாழ்க்கைக்குரிய என்றைக்கும் மாறாத அழகிய அலங்கார அந்த யவ்வன தேகத்தை கற்பாந்த கோடி காலம் இருக்கிற அந்த வைரமணி கற்பக தேகத்தை இழந்த நட்டமாச்சே. இப்படி கெட்டு போகிறவனை இப்பவே பார்த்து, ஐயோ எங்களைப் போலவே நல்லா இருக்கிறாயே, கடைசியில் யமன்கிட்டே போய் நாசமாக போகப் போகிறாயே, நித்திய துன்பத்தில் அவத்தையில் மாட்டிக்கொள்ளப் போகிறாயே, ஐயோ அப்பா என்று நாம் ஏன் அவனை கட்டி கொண்டு அழக்கூடாது என்று எமக்கு ஆத்திரம் ஆத்திரமாய் வருகிறது. என்றைக்கிருந்தாலும் ஒரு நாளைக்கு நஷ்டமடைந்து போகப் போகிறவன்தானே. நாளைக்கு போனால் என்ன, இன்றைக்கே போனால் என்ன? ஆகவே நாளைக்கு வரப்போகிற அதோகதியை இப்பவே சொல்லி ஏன் அழக்கூடாது?